ஒரு கிராமத்துல கேப்ரியல்னு ஒரு பையன் இருந்தான். அவ மரங்களை வெட்டி விறகு வித்து அவனோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் அவன் எப்பவும் மாதிரி மரங்களை வெட்டி விறகு கொண்டு வர வழியில அவனோட நண்பன் நோவா பார்த்தான். அவன் நோவா பக்கத்துல போனப்போ அவ ஆழ்ந்த யோசனையில இருந்தத பார்த்தான்.
ஹேய் நோவா, எதை பத்தி ஆழ்ந்த யோசனையில இருக்க?
கேப்ரியல், உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அரசரோட பொண்ண காணுமா?
கடவுளே, எப்படி இது நடந்துச்சு?
இளவரசி அவங்கள தொழில்கள் கூட அழகான இடங்களை பார்க்க போனாங்க, அப்போ அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்களாம்.
அவரோட பொண்ணு காணாம போனதுனால நம்ம அரசருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு.
அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அவரோட பொண்ணு கூட்டிட்டு வருவாங்களுக்கு அவரோட ராஜ்யத்துல பாதி தரத்தை சொல்லிருக்காரு.
அப்போ நீ இளவரசிய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்து அரசரோட பாதி சொத்துக்களை வாங்கலான்னு திட்டம் போடுற, சரிதானே?
ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கேப்ரியல் தூங்காம யோசனையிலேயே இருந்தான்.
நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அரசரோட சொத்துக்களை சம்பாதிக்க?
அவன் எப்படி இளம் இளவரசிய கூட்டிட்டு வந்து பாதி சொத்துக்களை வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டான். அடுத்த நாள் இளவரசிய தேடி கேப்ரியல் அவனோட பயணத்தை ஆரம்பிச்சான். பல நாட்கள் ஆகியும் அவனால இளவரசிய கண்டுபிடிக்க முடியல. அதனால முயற்சிய கைவிட போனான். ஆனா அவனுக்கு ராஜாவோட சொத்துக்களை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இளவரசிய தேடி போறப்போ ஒரு பட்டாம்பூச்சி அதோட சிறகுகள் தலை கீழே இருந்ததுனால பறக்க முடியாம இருந்தத பார்த்தான். அத அவன் சரி பண்ணிட்டு மெதுவா காத்துல வீசினான்.
பட்டாம்பூச்சி அதோட நன்றிய சொல்லிட்டு இதுக்கு அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு கேட்டுச்சு.
கேப்ரியல் பட்டாம்பூச்சி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா. அவங்க இதுக்கு உதவி செஞ்சதுனால பட்டாம்பூச்சி கேப்ரியலுக்கு உதவி செய்ய ஆசைப்பட்டுச்சு. அது அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு யோசிச்சுது. அதுக்கு ஒரு பொண்ண மந்திரவாதி தூக்கிட்டு போனத ஞாபகம் வந்து அவங்க கிட்ட அது உங்க இளவரசியா இருக்கணும்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த இடம் தெரியும்னு அவங்கள அங்க கூட்டிட்டு போச்சு.
அவங்கதான் உங்க இளவரசியா?
ஆமா அவங்கதான். எப்படியாவது அவங்கள நான் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்.
அந்த மந்திரவாதி ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நம்மளால அவனை ஒன்னும் செய்ய முடியாது.
பட்டாம்பூச்சி சொன்னதை கேட்டுட்டு கேப்ரியல் இளவரசிய இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாதுன்னு சோகமாயிட்டான். பட்டாம்பூச்சியால அவனோட சோகத்தை தாங்கிக்க முடியல.
கேப்ரியல், நீ வருத்தப்படாத, எனக்கு ஒரு மந்திர பட்டாம்பூச்சியா தெரியும். அதுக்கு நிறைய மந்திரம் கூட தெரியும். அது கண்டிப்பா நமக்கு உதவி செய்யும்.
அத சொன்னதும் அந்த மந்திர பட்டாம்பூச்சி கிட்ட கேப்ரியல கூட்டிட்டு போச்சு. கேப்ரியல் நடந்தத அந்த மந்திர பட்டாம்பூச்சி கிட்ட சொன்னான். மந்திர பட்டாம்பூச்சி அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சு. அத கேட்டதும் கேப்ரியல் சோகமாயிட்டான்.
அத பார்த்ததும் இந்த பட்டாம்பூச்சி மந்திர பட்டாம்பூச்சி கிட்ட கேப்ரியல் அத காப்பாத்தி அதால பறக்க முடியாதப்ப உதவி செஞ்சத சொல்லிட்டு அவன் நல்ல மனுஷன், அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிச்சு.
சரி, நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் போய் இளவரசியை கூட்டிட்டு வரேன்.
அந்த மந்திர பட்டாம்பூச்சி அதோட சக்தியால ஒரு அழகான பொண்ணா மாறி அந்த மந்திரவாதி இருக்க இடத்துக்கு போய் மந்திரவாதி பாக்குற மாதிரி நடந்துச்சு.
அந்த பொண்ண பார்த்ததும் அந்த மந்திரவாதி அவளோட அழகுல மயங்கி அவளை எப்படியாவது அடையணும்னு திட்டம் போட்டு அவனோட மொத்த சக்தியும் உபயோகப்படுத்தி அந்த இளவரசி இருக்கு அதே சிறையில அடைச்சிட்டான். அந்த பொண்ண சிறையில போட்ட அடுத்த நொடியே அவ ஒரு பட்டாம்பூச்சியா மாறினா. அத பார்த்துட்டு இளவரசி மை மறந்து நின்னா.
நீ எப்படி பொண்ணா இருந்து பட்டாம்பூச்சியா மாறின?
நான் யார வேணும்னா மாறுவேன், அதுதான் என்னோட சக்தி.
உனக்கு இப்படி ஒரு சக்தி இருந்ததும் அந்த மந்திரவாதியால எப்படி உன்னை பிடிக்க முடிஞ்சது?
உங்களை இந்த இடத்திலிருந்து விடுவிக்க தான் நான் வேணும்னே வந்து அந்த மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன்.
ஆனா உனக்கு எப்படி என்ன தெரியும்?
கேப்ரியல்னு ஒரு மனுஷன் உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு வரத்துக்கு என்கிட்ட உதவி கேட்டான், அதான் நான் இங்க வந்தேன்.
இப்படி அந்த மந்திர பட்டாம்பூச்சி இளவரசிய ஒரு பட்டாம்பூச்சியா மாத்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு
கேப்ரியல் கிட்ட வந்தாங்க.
மந்திர பட்டாம்பூச்சி இளவரசிய மறுபடியும் பழைய உருவத்துக்கு கேப்ரியல் முன்னாடி மாத்துச்சு. கேப்ரியல் இளவரசிய காப்பாத்தினதுக்கு அந்த மந்திர பட்டாம்பூச்சியும் மந்திர பட்டாம்பூச்சிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அப்புறம் கேப்ரியல் இளவரசிய அரசர் கிட்ட கூட்டிட்டு போனான். அவரோட இளவரசிய பார்த்து அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவரோட பாதி சொத்துக்களை கேப்ரியலுக்கு சொன்னபடியே கொடுத்துட்டாரு. கேப்ரியல அரசர் பாராட்டிட்டு அவனை பத்தி எல்லார்கிட்டையும் பெருமையா சொன்னாரு. கேப்ரியல் அவனுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து அவனோட நல்ல பேரை வச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைச்ச பரிசை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தான்.
ஒரு கிராமத்துல மாரி அப்புறம் அவனோட மனைவி சாந்தி வாழ்ந்து வந்தாங்க.
மாரி வாழை மரங்கள் வச்சு வாழைப்பழம் வித்து அதுல வர வருமானத்துல அவனோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தான்.
இப்படியே அவ பணம்
சம்பாதிச்சான். ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத விதமா நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சது. காத்து ரொம்ப வேகமா பிரமாதமா அடிச்சுது. மழை விடாம ரொம்ப நாளைக்கு கொட்டிட்டு இருந்துச்சு. யாராலையும் வீட்டுக்கு வெளியே போக முடியல. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஒன்னும் பண்ண முடியாம கவலையா இருந்தாங்க.
ஐயோ கடவுளே, வாழை மரம் எல்லாம் சாஞ்சிடும்,
எப்படி காத்தோட மழை பெய்யுதுன்னு பாரு. அந்த மனுஷன் ரொம்ப கவலையா இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு மழை நின்னுச்சு. மழை விட்டதும் உடனே மாறி அவனோட வாழை மரங்களை பார்க்க வேகமா போனான். அவன் வயலுக்கு வந்ததும் அங்க முழுசா எல்லாம் போச்சு. சுரை காற்று எல்லா வாழை மரத்தையும் தூக்கி போட்டுடுச்சு. அங்க ஒரே ஒரு மரத்தை தவிர எல்லா மரமும் சாஞ்சு விழுந்துச்சு. இந்த மரமும் கொஞ்சம் சாஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனா ஏழை எல்லாம் செதமாயிடுச்சு. அவ அந்த மரத்தை தூக்கி நேரா நிப்பாட்டினான். அப்புறம் அவ சோகமா தரையில இருந்த மத்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனான். அவ அந்த இழப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். எப்படி அவனோட குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே பொருளும் மறைஞ்சிடுச்சு.
எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் என்ன நடக்க போகுதோ, நாங்க எப்படி வாழ போறோம்?
மாரி அவனோட நிலைமை நினைச்சு சோகமா இருந்தான். கொஞ்ச நாள் ஆனதும் அவ அவனோட வயலுக்கு போக முடிவு பண்ணான். அவ அங்க போனதும் அவனுக்கு குழப்பம் அப்படியே இருந்துச்சு.
அந்த காட்சி அவனோட நெஞ்ச புண்படுத்துச்சு. அவன் தனக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்தான். நான் பல நாளா வாழைப்பழம் வித்துட்டு தான் என்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே போயிடுச்சு. ஒரே ஒரு வாழை மரம் தான் இருக்கு. நான் என்னோட குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு போடுவேன்? ஆனா எனக்கு வேற வழியே இல்லை. நான் இந்த வாழை மரத்தை நம்பிக்கிட்டு மற்ற எல்லா மரமும் நேரம் வரும்போது வளர்ந்துடும் இருக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு நான் இந்த ஒரு மரத்தை காப்பாத்தி அது வாழ உதவி செய்யணும். அது என்ன பசியிலிருந்து சாக விடாம காப்பாத்தும்.
மேரி,
யார் என்ன கூப்பிட்டது? நான் இங்க தனியா தானே இருக்கேன்.
நான் தான் உன்னை கூப்பிட்டேன் மேரி.
என்ன, உன்னால பேச முடியுமா?
ஆமா, என்னால பேச முடியும். நீ உன்னோட குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு வருத்தத்துல இருக்கல்ல?
ஆமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி என்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு போடுவேன்?
உடனே அந்த மரத்துல இருந்த வாழைப்பழம் எல்லாம் தங்கமா மாறிடுச்சு. அவனுக்கு அதை பார்த்ததும் ஆச்சரியமா போச்சு.
இது பார்க்க மந்திர வாழை மரம் மாதிரி இருக்கு. இதால பேச முடியுது. இப்போ இதோட பழம் எல்லாம் தங்கமா மாறிடுச்சு. என்ன ஒரு அற்புதம்!
என்னால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். நீ இன்னைக்கு என்னோட தங்க வாழைப்பழத்தை வித்து அதுல வர காசுல உன்னோட குடும்பத்தை பாத்துக்கோ. மிச்சம் இருக்கிற காசுல நீ உன்னோட வயலை புதுசா உருவாக்கு. மத்த மரம் எல்லாம் பழம் தர வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்யறேன்.
நான் இந்த வாழை மரம் சொல்றத நம்பலாமா? இதெல்லாம் உண்மையிலேயே தங்க வாழைப்பழம் தானா?
மாரி அந்த விஷயத்தையே முழுசா யோசிச்சுட்டு இருந்தான். அவ அதை எதிர்பார்க்கவே இல்லை.
மாரி, என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் சொன்னதை செய், என்னோட வார்த்தைகளை நம்பு.
மாரி வாழை மரம் சொன்ன மாதிரியே நகை கடைக்கு போயிட்டு அந்த வாழைப்பழத்தை வித்துட்டான். அது உண்மையான தங்கத்தினால அவனுக்கு ஒரு மூட்டை நிறைய காசு கிடைச்சது. அவ அந்த காசை எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான்.
சாந்தி, சாந்தி,
சொல்லுங்க.
இதோ வரேங்க. அவ அங்க ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருந்தான்.
நீங்க நம்ம செதம் அடைஞ்ச வாழை மரத்தினால சோகமா இருந்தீங்க?
ஆமா, நானும் அத பத்தி கவலையில இருந்தேன். ஆனா அதுக்கு இப்ப ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. அதான் நான் சந்தோஷமா இருக்கேன்.
அவ நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான்.
நாம இந்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு அந்த வாழை மரம் சொல்றத கேக்கணுங்க. அந்த மந்திர வாழை மரம் நமக்கு உதவி செய்யறத நிப்பாட்டினாலும் நம்ம கஷ்டப்பட அவசியம் இல்ல.
நீ என்ன பேசுற?
இது நம்ம கஷ்டப்படாம பணக்காரங்க ஆகுறதுக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு.
நாம தினமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க தேவையே இல்ல.
மாரிக்கு அவன் மனைவி சொன்னது கோவம் வந்துச்சு. அவ அந்த தங்க பழத்தையே வித்து அந்த காசுலயே சந்தோஷமா வாழ முடிவு பண்ணான். அதனால அவன் வேலை செய்யறத நிப்பாட்டிட்டு அந்த வாழை மரத்துக்கிட்டயே அவனுக்கு காசு தேவையானப்பெல்லாம் போய் கேட்டான். அவன் அந்த பழத்தை வித்து அந்த காசை வச்சு சந்தோஷமா இருந்தான். அவன் இப்படியே பல மாசமா பண்ணிட்டு வந்தான்.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாழை மரம் ஒரு நாள், நான் இந்த மனுஷனுக்கு பல மாசமா உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவன் ஒரு வாழை மரம் கூட இன்னும் வைக்கல. இதே மாதிரி எவ்வளவு நாள் அவன் எடுத்துப்பான்?
அந்த மரம் வருத்தப்பட்டு மறைஞ்சு போச்சு. மாரி அந்த மரத்துக்கிட்ட பழம் வாங்கிட்டு போய் விக்கலான்னு நினைக்கும் போது அங்க மரத்தை காணும்.
இங்க இருந்த மரம் எங்க? அது இங்க தானே இருந்துச்சு.
அவ அதை தேடும் போது வாழை மரம் மறுபடி வந்தது.
நான் உனக்கு உன்னோட குடும்பத்தை பார்த்துக்க உதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா நீ வேலை செய்யறத நிப்பாட்டிட்டு என்ன உனக்கு பணம் தேவைப்படும் போது மட்டும் உபயோகப்படுத்திருக்க. நான் இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை பூரா உதவி செய்ய மாட்டேன். நீ உன்னோட வாய்ப்பை தப்பா பயன்படுத்திருக்க. நான் உனக்கு இனிமே உதவி செய்ய மாட்டேன்.
அப்படி சொல்லிட்டு அந்த வாழை மரம் மறுபடியும் காணாம போயிடுச்சு. மாரியால ஒன்னும் செய்ய முடியல. வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பினான்.
அவனோட மனைவி அவ வரத பாத்துட்டு என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சா.
என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு?
மாறி அமைதியா இருந்தான், அவனால ஒன்னும் பேச முடியல.
ஏங்க அமைதியா இருக்கீங்க, ஏன் பேசாம இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
அவன் பெருமூச்சு விட்டுட்டு அவனோட மனைவி கிட்ட அந்த மந்திர வாழை மரம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னான்.
என்னங்க நீங்க, அந்த மரம் உங்களுக்கு நிறைய செஞ்சது, நீங்க அது கொடுத்த வாய்ப்பு ஒழுங்க பயன்படுத்தல. நீங்க என்னோட பேச்ச கேட்டிருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்ப நம்மள பாருங்க, நம்ம இப்ப என்ன பண்றது சொல்லுங்க.
கணவனும் மனைவி இப்ப மறுபடியும் இணையானாங்க. மாறி அவனோட தப்பா உணர்ந்து இப்போ கடினமா உழைக்க ஆரம்பிச்சு அவனோட வாழ்க்கைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சான்.